இந்த லேவியர் ஆகமத்தில் வருகிற அஞ்சு பலிகள், இந்த கொஞ்ச காலங்களாக என்னுடைய ஜபங்கள் இந்த அஞ்சு பலிகளாகவே மாறிவிட்டது. ரொம்ப ரொம்ப அற்புதமா, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இந்த அஞ்சு பலியை செலுத்தணும்னு எனக்கு ஞாபகம் வருகிறது. அதை நான் மனசுல வைத்துக் கொண்டு ஜபம் பண்ணும் போது ஒரு ஒரு டைம்ல கர்த்தருடைய ஜபத்தை தான் பேட்டர்னா வைக்கிறது. ஆனா இப்பெல்லாம் அதை படிக்கும் போது, ஒரு சங்கீதம் படிக்கும் போது அது ஒரு ஜபமா மாறிடுது. இந்த மாதிரி எந்திரிச்சு அஞ்சு ஜபம் பலிகளை கொடுக்கணும் அப்படின்னும் போது, தேவனிடத்துல ஜபத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்துக்குள்ள போன உடனே முதல்ல கண்ணுக்கு படுற ஒரு காரியம் வந்து அந்த தகன பலியினுடைய பலிபீடம் இல்லைங்களா, அது பர்ன்ட் ஆஃபரிங், அதுதான் முதல் பலி. அந்த பலியை நாம் ஏறெடுக்கும் போதுதான் ஆண்டவருக்கு சுகந்த வாசனையா, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுடைய முழுமையான பணியினால அவர் நமக்காக தகன பலியாக தேவனுடைய கோபாக்கினைய வாங்கி அதை முற்றிலுமா தீர்த்ததுனால அது சுகந்த வாசனை. அந்த அடிப்படையின் மூலமா மட்டும்தான் கடவுள்கிட்ட நம்ம போக முடியும். அதை உணர்ந்து காலையில் எந்திரிச்சு ஆண்டவரே நான் வரும்போது, ஒருவேளை நைட்டு ஒழுங்கான ஸ்பீலிங் ஓடுத்தும் இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா, ஜபத்துக்கு போகும்போதே எனக்கு ஒரு உணர்வு இல்லாம இருக்கலாம், ஆனா போகும்போதே ஒரு என்னுடைய அடிப்படையில் இல்ல, இயேசுடைய தகன பலியின் அடிப்படையில அதை ஏறெடுக்கும்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்ன நான் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், அந்த தகன பலி தேவனால் நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன், தேவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்குதுன்ற ஒரு உணர்வோடு நம்ம போக, அந்த அந்த பலிய ஆண்டவர் எனக்காக கொடுத்திருக்கிறாரேன்னு உணர்ந்து அதுக்கு நன்றி செலுத்தும், அதுக்கு நன்றி வழி காட்டும்படி போஜன பலிய நம்ம செலுத்துறோம். இந்த போஜன பலி என்ன, அதன் மூலமா ஆண்டவரே இப்படி எனக்காக உங்களுடைய குமாரனை கொடுத்து, எனக்காக இப்படி ஒரு நீட்டை ஏற்படுத்தி என்னை ஏற்றுக்கொண்டீங்க, என்னையே நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் இல்லைங்களா, அதுதான் போஜன பலி. போஜன பலி நம்முடைய கை வேலையை எடுத்து என்னை உனக்கு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாள்ல உமக்காக உம்முடைய மகிமைக்காக என்னை பயன்படுத்தும், என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன்ற மாதிரி போஜன ஒரு நன்றி காட்டும்படிக்கு அந்த போஜன பலி இருக்கிறது. அதுக்கப்புறம் சமாதான பலி. என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு கற்பனையா நான் நினைச்சு ஜெபம் பண்றது, அந்த ஆலயத்துக்கு போய் தகன பலி எடுத்த உடனே ஆண்டவர் சுகந்த வாசனையோடு பிரியத்தோடு என்னை பார்க்கிறாரு, என்னை அரவணைக்கிறார். அரவணைக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த அரவணைப்போடு இயேசுவின் அடிப்படையில என்னையே அவருக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சமாதான பலியாக ஒரு ஆசாரியன் மாதிரி அந்த ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இயேசுடைய நெஞ்சையும் அவருடைய தொடைக்கறி சாப்பிடுற மாதிரி அந்த ஆசாரியனுக்கு தானே கொடுத்தாங்க சமாதான பலியில, அங்க உட்கார்ந்து இயேசுடைய நெஞ்சு அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், என் சூழ்நிலை என்னவாதான் இருக்கலாம், எனக்கு எத்தனை கஷ்டங்கள் தான் இருக்கலாம், இயேசுடைய அன்பு கொஞ்ச நேரம் சாப்பிடுறது, ஒரு குழந்தை எல்லாம் பார்த்து அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா, என்ன அழகா இருக்கு, கடிச்சு சாப்பிடலாமா, இயேசு மேல அந்த மாதிரி ஒரு ஆசை, அவருடைய அன்பையும் அதையும் பார்க்கும் போது அவரை கடிச்சு சாப்பிடணும்னு ஆசை வரும். அதான் அது அவருடைய அன்பு, அவர் நெஞ்ச எடுத்து அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு ஆழமா சிந்திச்சு பார்த்து, அவருடைய வல்லமை, அவருடைய தொடை இல்லைங்களா, தொட பவர், அவருடைய பவரை நம்ம சிந்திச்சு, அவர் அவர் சித்தம் இல்லாம வாழ்க்கையில் ஏதாவது வருமா அப்படின்னு சமாதான பலிய நம்ம ஏறெடுக்கும் போது மனசுல பெரிய சமாதானம், மனசுல சமாதானம். அது மாத்திரம் இல்ல, அது இது எல்லாமே கடவுளுடைய அன்பு எல்லாம் நம்ம ருசித்து பார்த்து, அடுத்ததாக நம்ம செய்த, நம்ம உணர்ந்து செய்த, உணராம செய்த எல்லா பாவங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி பலி அதை செலுத்தணும் இல்லைங்களா. அது நான் என்ன செய்யறோம், நம்ம பாவத்தை அறிக்கையிடுறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஜபத்தின் அடிப்படையில தான் வருது. நம்ம பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம், நம்ம தெரிஞ்சது மாத்திரம் இல்ல, தெரியாம செஞ்சிருக்கிறோமே பாவத்தை, ஆண்டவரே அதெல்லாம் நான் உங்களுக்கு அறிக்கை எடுக்கிறேன். கடவுளுடைய ஞானமான வழியில அந்த பாவ பலிய அறிக்கைட்டு வெறும் அந்த மூணு பார்ட்டை அறிக்கைட்டு அந்த மிருத்த மிருகத்தின் பாகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கூடாரத்துக்கு வெளியே போய் அது எல்லாத்தையும் சுட்டரிக்கிறத பார்த்து அங்க சுட்டரிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி நான் என் பாவத்தை அறிக்கை எடுக்கும் போது, இந்த பாவத்தை சாதாரணமா அறிக்கையிடுறேன் ஆண்டவரே, ஆனா அந்த பாவத்தை எடுத்து உணர்ந்து இந்த அந்த பாளையத்துக்கு வெளியே போய் அந்த ஒவ்வொரு பாவமும் உன் தலை மேல சுமத்தப்பட்டது, நான் செஞ்ச பாவம்லாம் நீங்க சுமந்தீங்களே பாளையத்துக்கு வெளியில, அப்படின்னு ஒரு கற்பனை இல்ல. இயேசு தலை மேல நான் கைய வச்சுட்டு என் பாவங்கள் எல்லாம் அவர் மேல, இந்த பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா இந்த பாவத்தை நீங்க சுமந்தீங்களே, நீங்க பாட அனுபவிச்சீங்களேன்னு அதை நினைச்சு பார்க்கும் போது அந்த செஞ்ச பாவத்தின் மேல ஒரு துக்கம், ஒரு வெறுப்பு, இனிமே அதை செய்யக்கூடாது, இனிமே அதன்படி நடக்க கூடாதுன்னு அந்த அறிக்கைய, பாவ வலிய கொடுக்கிற வழிய நமக்கு பாவத்தின் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. அவர்கள் அற்புதமான டைனமிக்ஸ் இதெல்லாம் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுல நாம் உறவாடி வளர்ந்து அவங்கள்ட்ட சரியா டீல் பண்ணிக்கிட்டு உறவாடுவதற்கு காட்டக்கூடிய ஒரு பலிங்க இதெல்லாம். நமக்கு இதெல்லாம் தேவை. அதுக்காகத்தான் இது அந்த நாலு பலிகளும் அப்படி வருகிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல நாம் வளருவதற்கு தேவையான எல்லா காரியங்களும் டீட்டெயில்ஸும் தான் அந்த பலியில இருக்கிறது. அதை நம்ம பார்த்து புரிஞ்சு அவிக்கூறிய விதத்துல உணர்ந்து அதை செலுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப பயனா இருக்கும். ஆண்டவரோடு நம்ம நெருங்கி உறவாடி வாழ்வதற்கு உதவியா இருக்கும். ஆகவே தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவர்த்தி பலி, அஞ்சு பலிகளை, நாலு பலிகளை டெய்லி கொடுக்கணும். தேவனோட உறவுல வளர்றது நம்முடைய ஆவிக்குரிய ஆழமான தேவைகள். நமக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு தேவை, சந்தோஷம் தேவை, சமாதானம் தேவை, மன்னிப்பு தேவை, அதெல்லாம் அதுல கிடைக்குது. அதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களுக்கு கிடைக்குது. இந்த அழகான ஆர்டர்ல நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை பத்தி ஆண்டவர் சொல்லிட்டு, அஞ்சாவதாக இது ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், பாவ நிவர்த்தி பலின்னு கூட உங்களுக்கு வருது, ஆனா குற்ற நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங், அது ரெண்டும் இதுக்கு பேர் கொடுக்கறாங்க. ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் அதனால மீறுதலின் பலி, இல்ல குற்ற நிவர்த்தி பலி. இது பிரதானமாக அந்த ஆண்டவருடைய ஆர்டர்ல பாருங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட செய்கிற பாவத்துக்காக கொடுக்கிற பலி. இந்த பலி வந்து மற்றவர்களோடு வாழும் போது நம்ம எவ்வளவு பாவங்களை செய்யறோம். குடும்பங்கள்ல ஏன் அங்க நிம்மதி இல்லை, எப்ப பாரு சண்டை, அடிதடி, பிரச்சனை, கிச்சனை, ஒரு ஒர்க்கபிள் ரிலேஷன்ஷிப்லயே வாழ முடியறது இல்ல. மனுஷன் பாவி மனுஷன் அப்படித்தான், பெருமை பிடிச்ச மனுஷன் அப்படித்தான், ஒரு ஒரு இணக்கமான ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்ல வாழ முடியாதா? இயேசுவை பின்பற்றுகிற ஆளு நம்மளால ஏன் வாழ முடியறது இல்ல? புருஷர்களாக மனைவிகளுக்கு விரோதமா எவ்வளவு பாவம் செய்யறோம், மனைவிகளாக புருஷங்களுக்கு விரோதமா எவ்வளவு பாவம் செய்யறோம், பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யறோம், கோவப்படுறோம், ஆத்திரப்படுறோம், பொறுமை இழக்கிறோம், ஒரு ஒர்க்கபிள் இணக்கமான ரிலேஷன்ஷிப் வாழ முடியலையேன்னு தவிக்கிறோம், எத்தனை தப்புங்களை செய்யறோம், அதெல்லாம் நம்ம உணர்றதே இல்லை. அதனாலதான் அதை உணராம தொடர்ந்து அந்த பாவத்துல போகும்போது அந்த உறவுகளே சரிப்படுத்த முடியாத அளவுக்கு உடஞ்சி சுக்குநூறாய் விடுகிறது. இந்த பலி அந்த உறவுகளை எப்படி சரி செய்வதென்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஒரு இணக்கமான ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்ல வாழ்வது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக அது நமக்கு வர்றதுனால நாலு பலிகள் ஆயிடுச்சு, இப்ப குற்ற நிவர்த்தி பலி தான் கடைசியாக வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ஆண்டவர் கத்து கொடுக்கிறார். என்ன, முதலாவது ஒரு ஃபார்முலாவை நீ புரிஞ்சுக்கணும். கடவுள்கிட்ட ஒரு வர்க்கபிள், ஒரு செயல்படுகிற இயங்கக்கூடிய ஒரு உறவை நீ வளர்த்துக்கும் போதுதான், சும்மா நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன் இல்ல, கடவுள்கிட்ட ஒரு உறவாடுகிற ஒரு உறவை நீ மெயின்டைன் பண்ணும் போதுதான் மற்ற மனிதர்களோடு சரியான இணக்கமான உறவுல உன்னால வாழ முடியும். அதுதான் காட்டுறாரு. அதனாலதான் நாலு பலிகளை முதல் கொண்டு வராரு, அஞ்சாவதாகத்தான் இந்த பலியை கொண்டு வருகிறார். பாருங்களா, ஏன்னா மற்ற மக்களோடு ஒரு இயங்குகிற ஒரு உறவு நம்மள வாழவே முடியாது. என்னதான் பண்ணிப்பார்களோ வாழவே முடியாது. உனக்கு கடவுள் கிட்ட உறவு சரியில்லைன்னா கடவுளுடைய ஆர்டர் அப்படித்தானே. இந்த நாலு பலிகள் அதை காட்டுறாரு இல்லைங்களா. நமக்கு அது பிரச்சனை எப்ப பாரு என்னன்னா, முதல்ல நம்ம மனுஷர்கள் கிட்ட இருக்கிற உறவுல பத்தி தான் யோசிக்கிறது. ஹஸ்பண்ட் வைஃப் பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, குடும்ப பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, பிள்ளைகள் பிரச்சனை எப்படி, பாஸ் பிரச்சனை, சமுதாயத்துல ஒருத்த மனுஷன் அடிச்சுக்கிறான், எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ், எத்தனையோ திட்டங்கள், எப்படி ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அடிச்சுக்காம இருக்கிறது, எப்படி புருஷ மனைவி வீட்டுல அடிச்சுக்காம டைவர்ஸ் வரைக்கும் போகாம இருக்கிறது, டைவர்ஸ் எப்படி ஸ்டாப் பண்றது, கிரைம் எப்படி ஸ்டாப் பண்றது, போரை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு உலக பிரகாரமா எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அவங்கள நல்லா எஜுகேட் பண்ணி நல்லா உறவோடு நல்ல உறவோடு வாழ்றதுனால கிடைக்கிற நன்மைகள் எவ்வளோ அப்படின்னு சொன்னா நம்ம ஒருவேளை அதெல்லாம் சரியாயிடும் மக்கள் நினைக்கிறாங்க. டைவர்ஸ் ரொம்ப படிச்சவங்க நாட்டில் தான் ரொம்ப வருது, என்ன எஜுகேட் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப சிந்திக்கிற மக்களுக்காகத்தான சண்டை போட்டுக்கிறாங்க, வாரு அதெல்லாம் நடக்குது. எந்த அளவுக்கு ஒரு தேசம் கலாச்சாரத்துல வளர்க்கும் அந்த அளவுக்கு மோசமா தான் போகுது. ஆகவே மனுஷன் படிப்புனால அதெல்லாம் இல்ல. ஆபீஸ்லயும் பாருங்களேன், எவ்வளவுதான் ஐடில படிச்சு சாப்ட்வேர் இன்ஜினியர் வெளிநாடுலாம் படிச்சாலும் அங்க போய் ஒருத்தன் கட் த்ரோட் காம்படிஷன் வாங்க, ஒருத்தனை இழுத்துட்டு இன்னொருத்தன் எப்படி போலாம், ஒருத்தனுக்கு பாஸ்கெட்டை கெட்ட பேர் வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு அப்படியேதான். அப்போ கம்ப வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாங்க, இப்ப நான் இமெயில வச்சு அடிச்சுக்குவாங்க, இல்ல போன் கால்ல அடிச்சுக்குவாங்க. எப்ப பாரு ஆபீஸ்ல ரெசல்யூஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வைக்கணும், அப்பதான் இதெல்லாம் சரியாகும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே அந்த பிரச்சனைய காமிச்சிட்டு வர. மனிதனே என்னோடு உனக்கு உறவு சரியில்லைன்னா ஒரு வர்க்கபிள், ஒரு வேலை செய்யற ஒரு உறவாடுகிற ஒரு உறவுல என்கிட்ட நீ இல்லன்னா நீ யாருக்கிட்டயும் ஒழுங்கா இருக்கவே முடியாது. அதனாலதான அவர் ஞானத்தோடு முதல் பலகைய கொடுத்தார். முதல் பலகையில எனக்கும் உமக்கும் இருக்கிற உறவு, அந்த முதல் பலகையில நீ என் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்ந்து ஓய்வு நாள என் உறவுல நீ சரியா இருந்தாதான் நீ வந்து உன் பொண்டாட்டி போட்டு அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், டைவர்ஸுக்கெல்லாம் போய் மற்ற பொண்ணுங்கிட்ட போக மாட்டேன், வேசித்தனம் செய்ய மாட்டேன். என் உறவுல நீ ஒழுங்கா இருந்தாதான் வைஃபை ஒழுங்கா நேசிப்ப, விபச்சாரம் செய்ய மாட்டேன். என் உறவுல நீ ஒழுங்கா இருந்தாதான் மற்றவங்கிட்ட இருந்து திருட மாட்டேன், போய் சாட்சி சொல்ல மாட்டேன், மற்றவனுடைய பொருளை பார்த்து இச்சிக்க மாட்டேன். இல்லைன்னா இதுதான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பிரச்சனை என்ன, ஃபர்ஸ்ட் வித் டேப்லெட்ல தான் ப்ராப்ளம் இல்லைங்களா. ஏன்னா முதல் பலகைத்தான் நமக்கு வல்லமையும் ஊக்கமும் கொடுக்கிறது, இரண்டாவது பலகையை நாம் நிறைவேற்றுவதற்காக. ஆண்டவர்கிட்ட என்கிட்ட உறவு சரியா இருக்கும் போதுதான் தேவன் இடத்துல என்கிட்ட உறவு, அவர் என் ஜபத்தை கேட்காம போயிடக்கூடாது, என் மனைவி கிட்ட பிள்ளைங்கிட்ட என்கிட்ட கிடற உறவுனால என்பதற்காக இணக்கத்தோடு ஒரு உறவை வாழ்வதற்கு நம்ம படிக்கணும். அது சரியில்லைன்னா இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கும் சரிங்களா. அது ஆரம்பத்திலேருந்து ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த படிக்க மாட்டோம்னு உட்கார்ந்து இருக்கோம், நாம் படிக்கவே மாட்டோம் சொல்றாரு. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். மனித குலம் ஆரம்பத்திலிருந்தே அது ரிவர்ஸ் தான் பாக்குறது. இங்க சரி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட், எல்லாம் ஃபெயிலியர்ல எவ்வளவு வளர்ந்தவங்க, எவ்வளவு ராணுவம், எவ்வளவு ரோம் அரசாங்கம் பார்க்கிறோம், அவங்கள ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க. ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டுக்கா, சமாதான மனுஷருக்குள்ளே பாத்துக்கலாம். எந்த தேசமும் எந்த மக்களும் தாங்கள் தாங்கள் அடிச்சுக்கிட்டு தாங்களை அடிச்சுக்குவாங்க, குடும்பம் தாங்கள் தாங்க அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்குவாங்க. ஏன் ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட உறவு இல்லைன்னா அதுதான் ஃபார்முலா, அதுதான் ஃபார்முலா. அதை மறக்க கூடாதுன்னு ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பாவம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆகவே இந்த பலியில ஆண்டவர் அதை எடுத்து அருமையாக காட்டுறாரு. இந்த குற்ற நிவர்த்தி பலி, குற்ற நிவாரண பலி வந்து மற்றவர்கள்கிட்ட உடைஞ்சு போயிருக்கிற உறவுகளை நாம் எப்படி சீர்படுத்துவது அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் கடைசியாக வருகிறது. ஏன்னா நாலு முதல்ல நீ ஆண்டவர்கிட்ட சரியா வாழ்ற, சரியா உறவாடுற ஒரு உறவை படி, அதை படிச்சுதான் அடுத்ததுக்கு நீ இது அப்பதான் இது சரி செய்ய முடியும். இதுல இருக்கிற ரெண்டு பிரத்யேகமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மனசாட்சிக்கு சம்பந்தப்பட்டது. அதுதான் குற்றம் நிவர்த்தி, பாவ நிவர்த்தின்னு இதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இது வெளியில பாவம் நடந்து இருக்கலாம், ஆனா அந்த பாவத்தை இவன் குற்றமா உணர்ந்ததுனால தானா திருந்தி வருது. அவன் குற்றம் பாவத்தை உணரணும். மனுஷன் தானா மனுஷன் திருந்தா விட்டா திருக்க நிறுத்த முடியாதுன்ற மாதிரி அவன் மனுஷன் உணரணும், நான் செய்யறது தப்புன்னு உணரணும். அதுக்குத்தான் இது குற்றம். முதல்ல குற்றப்படுறியா, நீ செய்யறது தப்புன்னு உணர்றியா பாருங்களேன். இது வேணா யாரோ பாவம் செஞ்சு அதனோட விளைவுகளை சந்திச்சு அடிபட்டு உணர்றது இல்ல, வெளியில ஒருவேளை செயல்களே ஏற்படாமல் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு என்று உணர்றது. அதனாலதான் கில்ட் ஃபீல் பண்றான், ஓகே கில்ட் ஃபீல் பண்றான். இன்னொன்னு இதனோட பிரத்யேக தன்மை, இது குற்றமா இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு மறு சீரமைப்பு வருத பார்க்கிறோம். ரெஸ்டிடியூஷன், வெறும் நான் செஞ்சது தப்புங்க சாரிங்கன்னு சொல்றதோடு இல்ல, நீ போய் அந்த உறவை சரிப்படுத்த வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது பாருங்க. எவ்வளவு முடியுமோ அந்த உறவுகளை ஒரு ரிப்பேர் பண்ணணும், ஒரு பொருளாதாரத்துல யாருக்காவது தப்பு செஞ்சிருந்தோம்னா அந்த பொருளாதாரத்தை ஈடுகட்டணும். யாருக்காவது மனசுல காயத்தைப்படுத்தி ரொம்ப எமோஷனலா அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருந்தோம்னா அந்த எமோஷனல் காயத்தை ஆற்றும்படி செய்து ரெஸ்டிடியூஷன் பண்ணணும், சீரமைப்பு செய்ய வேண்டும். அதனாலதான் அதை ரொம்ப முக்கியமா அறிவுப்படுத்துது. இதுல வந்து அஞ்சு குற்ற நிவாரண பலியில அஞ்சு விதமான பலிகள் வருகிறது. எல்லாம் ஒன்னா பார்க்கலாம், பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் ஒரு முழுமைக்கு வருகிறது. ஆனா நமக்கு டைம் இல்லை. ஆகவே இன்னைக்கு வந்து நம்ம வரோம் மூணு ஒண்டி பார்ப்போம். இதுல வருகிற அஞ்சு பாவங்கள் அதுல மூணு ஒண்டி பார்ப்போம். எபிரேயர் பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாவது அதிகாரமும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வரைக்கும் ஒரே அதிகாரத்துல இருக்கும். ஓகே, அடுத்த அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழு வசனம் வரைக்கும் ஒரே சாப்டர் தான். அதெல்லாம் ஒன்னா பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணுதான், குற்ற நிவாரண பலியை பத்தி பேசுது. நம்ம ரெண்டு வாரத்துல அதை பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு மூணு காரியத்தை ஒண்டி பார்ப்போம். முதலாவது அமைதலின் குற்றம், த கில்ட் ஆஃப் சைலன்ஸ். அமைதலின் குற்றம் பாருங்களா, முதலாவது வசனம் என்ன சொல்லுது? மற்றவர்களுக்கு விரோதமா நம்ம செய்கிற ஒரு பாவம் இது. என்ன பாவம் படிங்களா முதலாவது வசனம்? இது ஒரு sin of commission, செய்ய தவற பாவம். யாரோ ஒருத்தன் ஒரு காரியத்தை பார்த்துட்டான், ஒருத்தன் ஒரு ஆணை இட்டதை கேட்டுட்டான், ஏதோ ஒன்று நடந்ததை பார்த்துட்டு இவன் சாட்சியா இருக்கிறான், அவனுக்கு அந்த உண்மை தெரியும். அவன் வந்து அதுக்கு சாட்சி கொடுக்கிற நேரத்துல அதுக்கு சாட்சி கொடுக்காம அமைதலா இருந்து விட்டான். அமைதலின் குற்றம் இது. பேச வேண்டிய நேரத்துல பேசாம போன ஒரு குற்றம் இது. சார் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. என்ன செய்யறாரு இவரு? அப்படி அவன் பேச வேண்டிய நேரத்துல அவன் சொன்னது நான் கேட்டேன், அவர் இப்படி சொன்னாரு, அதை இவருக்கு சொல்லணும், சாட்சியா சொல்லணும். ஆனா அது சொல்லாம ஏன் சொல்லாம இருந்தா? நமக்கு எதுக்கு வம்பு? நம்மள என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க? நம்ம அமைதலா இருந்துருவோம். அந்த மாதிரி அமைதலா இருந்து எவ்வளவு டபாசின் போறோம் நம்ம. அந்த அது பாவம். அது செஞ்சா அங்க பாருங்களேன், அது செஞ்சா அவன் அந்த வசனத்தின் கடைசியா வருது, அவன் வேண்டாம் அமைதலா இருந்து ரொம்ப ஞானமா வாழ்ற, ரொம்ப திறமையா வாழ்றன்னு நினைக்கலாம், அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அவன் அந்த குற்றம் அவனுக்குள்ள அவனுக்கு இருக்கும். நம்ம அமைதலா இருந்துகிட்டு பாவம் செய்யலாம்னு இளையராகவும் சொல்லுது. அமைதலா இருந்துகிட்டு அந்த பாவம் எவ்வளவு செய்யறோம் நமக்கு உண்மை தெரியும். ஆனா அந்த உண்மைய நம்ம சொல்லுவதற்கு சொல்றதுக்கு மௌனமா இருந்து விடுகிறோம். மௌனத்தின் பாவம். ஏன் ஈடுபடுறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை? ஒருவேளை அந்த உறவு ஏதாவது அவர் நம்மளை நினைச்சுக்க போறாரு, ஏன்னா இன்னுமே அவருக்கு பிடிக்காம போயிருப்போது. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்றது சரியில்லை, அவர் சரியில்லைன்னு சொல்றத நம்ம உடனே அதை சொல்லி இல்லைங்க நீங்க பேசுறது அது எப்படி இல்லை கரெக்ட் இல்லைன்னு சொல்லணும்னா, ஒருவேளை அவங்க பேச்செல்லாம் நிறுத்துறது, அவங்களுக்கு கோபம் வரும், அவங்களுடைய இதுல என்னத்துக்கு நம்ம வம்பு, நமக்கு எதுக்கு அப்படின்னு சும்மா இருந்துடுறது பாருங்க. அந்த மாதிரி பலது இல்லை, நம்ம அமைதலா இருந்துடுறோம். நம்ம சாட்சி சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய நேரத்துல அதுக்கு சாட்சி கொடுக்காம அமைதலா இருந்தா அது ஒரு குற்றமாக இங்க கருதப்படுகிறது. யாக்கோபு சொல்ற மாதிரி ஒருவனுக்கு நன்மை செய்ய அவன் அறிந்து அதை செய்யாம அமைதலா இருந்துடுறான், அது அவனுக்கு பாவம். அது பாவம். நம்ம எவ்வளவு செய்யறோம் அதான் யோசிச்சு பாருங்களேன். அமைதலா இருந்துகிட்டு நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம்னு யோசிச்சு பாருங்க. பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருக்கிறது எதுக்கு வந்து அப்படின்னு பேசாம இருக்கிறது. இது வந்து இஸ்ரவேல் தேசமாக அவர் ஏற்படுத்தும் போது இந்த பாவம் ரொம்ப முழு தேசத்தையும் மற்ற மக்களையும் பாதிக்கும். அதனால நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவங்களுக்கு தேசமாக கொடுத்தாரு, அதனால இதெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படைய பப்ளிக்கா எவ்வளவு டேமேஜ் ஏற்படுத்தும். ஒருத்தன் வந்து ஒரு குற்றத்தை பார்த்துட்டான், ஒரு குற்றம் நடந்துச்சு, அந்த குற்றத்தை பார்த்துட்டான், அவனுக்கு அவன் வந்து கண்ணால் கண்ட சாட்சியாக அந்த குற்றம் என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லணும். ஆனா அவன் சாட்சி சொல்ல மறுக்கிறான். ஏன்? எனக்கு எதுக்கு வம்பு? நான் அதுக்கு எதுக்கு போய் சாட்சி சொல்லணும்? ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு இல்ல, அதுக்கு மௌனமா இருக்கும் போது கடவுள் என்ன சொல்றாரு, அது அது உனக்கு குற்றமா இருக்கும், அது நீ செய்யற பாவம், அமைதலா இருந்து நீ செஞ்ச பாவம் இல்ல. அதே லேவியர் ஆகும் 19:17 பாத்தீங்கன்னா, உன்னுடைய பிறனே நீ அவன் தப்பு செய்யும் போது நேரடியா அவனை கண்டி, அவனுடைய கண்டிக்காம அவனை இது பண்ணாம இருந்தா அந்த குற்றத்துல நீயும் பங்கு பெறுவாய். 1 Timothy 5:20 சொல்லுது, சில பேர் தப்பு செய்யும் போது எல்லாருக்கும் முன்பதாக அவர்களை கண்டி மற்றவர்கள் அதுக்கு பயப்படுத்தோம்னு சொல்லுது. அந்த மாதிரி என்னத்துக்கு வம்பு, நம்ம மௌனமா இருந்தோம்னா, மௌனமா இருக்கிறது தப்பு, தப்பு பேச வேண்டிய இடத்துல சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்காம இருக்கிறது தப்பு சரிங்களா. அது சமுதாய விதத்துல ஒரு கிரைம் நடந்துருச்சுன்னா அங்க போய் சாட்சி கொடுக்காம போது என்ன ஆகுது, போலீஸ்க்கு சாட்சி வேணும், இல்லைன்னா அவங்க ஆக்ஷனே எடுக்க முடியாது. கண்ணால் கண்ட சாட்சி எங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எங்க, நீங்க பாத்தீங்களா என்ன பாத்தீங்கன்னு, இல்லைன்னா என்ன ஆகும். நம்ம மௌனத்தினால என்ன பண்றோம், அந்த குற்றத்துக்கு குற்றம் செய்கிறவர்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துகிறோம். நம்ம கொஞ்சம் மௌனமா இருந்ததுனால அவன் ஒரு ஒரு குற்றத்தை செஞ்சா யாரோ ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, பயந்து இப்படிதான் போவாங்கன்னு. இன்னும் போய் அவன் ஒரு 10 குற்றத்தை செஞ்சா அந்த 10 குற்றத்தின் குற்றமும் நமக்கு வருகிறது பாருங்களேன். மௌனத்தினால எவ்வளவு தப்புங்கள் சமுதாயத்துல நடக்குது. கடவுள் ஒரு தேசமா இருக்கும் போது அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஏன்னா சாட்சி, கண்ணால் கண்டு சாட்சி இல்லைன்னா மக்கள் ஆளவே முடியாது. இப்பெல்லாம் இப்போ போலீஸ் எல்லாம் அதானே சொல்றது, தப்பு செய்யறாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு விரோதமா பேசுறவங்க யாரு இல்ல, அவங்களுக்கு சாட்சி கொடுக்கறவங்க யாரு, யாரோ வந்து கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்கன்னு பாத்துட்டு போறாங்க. அதனால நம்ம தேசத்தை யோசிப்பாருங்க, நம்ம நாட்டுல எல்லாத்துக்காக ஜெபம் பண்றோம் இல்லைங்களா, சமாதானம் நிலைக்கணும், அநியாயங்கள் குறையணும், அப்படி எல்லாம் நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம எங்கேயாவது ஒரு குற்றத்தை பார்த்தோம்னா அதுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு சாட்சி கொடுக்கணும், நம்ம ஏதாவது செய்யறோமா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பரலோக குடிமக்கள் அதுலாம் நம்ம தலையிட கூடாது அப்படின்னு ஆண்டவர் இருக்க சொல்லல. நம்மனால ஒரு குற்றத்தை பார்த்துட்டு அதுக்கு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு சாட்சி கொடுக்காம அமைதலா இருக்கிறது பாவம், குற்றம். அதனால சமுதாயத்துல அநியாயம் பெறுகிறது பெறுகிறது. ஓகே, அதுதான் முதல் பாவம், மௌன குற்றம், மௌனத்தினால் பாவத்தை செய்யலாம். இரண்டாவது பாவம் என்ன, 2 வசனத்துல ஒரு மனுஷன் வந்து ஒரு அசுத்த காரியத்தையோ, ஒரு ஒரு அசுத்த மிருகத்தையோ, இல்ல ஒரு அசுத்த ஆடு மாடுகளையோ, அசுத்த பொருள்களையோ, ஊறும் பிராணிகளையோ தனக்கு அறியாம அதை தொட்டுட்டான், அதுல ஏதோ செஞ்சுட்டான்னு வைங்கள. ஒருவேளை மனுஷன் அசுத்தத்தை அவன் தொட்டுட்டானா, அது என்னதான் அசுத்தம் இருந்தாலும் அதனால அவன் சீட்டுப்படுகிறான், அதை அவன் அறியாம தொட்டுட்டானா, ஆனாலும் அது குற்றம், அதுக்கு அவன் பாவம் செஞ்சான், அதுவும் அவனுக்கு குற்றமா சேரும். மௌனமா இருந்தா குற்றம் சேரும், தெரியாம ஏதோ அவன் அசுத்தத்தை தொட்டுட்ட, ஏதோ ஒன்னு அசுத்தமான அசுத்தம்னு சொன்னதை அதுல ஈடுபட்டுட்டேன்னா அதுவும் குற்றம். ஒரு தற்செயலான சடங்கு மாசுபடுறது குற்றம். இத பத்தி ரொம்ப அசுத்தம் சுத்தம்ன்றத லேடியர் ஆரம்பத்துல தொடர்ந்து நிறைய படிக்க போறோம். ஆனா ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, அந்த தீட்டுப்படாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் தீட்டுன்னு சொன்னதை செய்ய போகக்கூடாதுன்ற, இது வந்து அசுத்தம் என்னங்க, இதெல்லாம் பல ஏற்பாடோடு முடிஞ்சிச்சு, உண்மைதான் அந்த சடங்கு அதெல்லாம் இல்ல. ஆனா இதுல நிறைய ஒரு விஷயங்களை நம்ம படிக்கணும். ரீசெண்டா ஒரு புக்கை வாசிச்சு, அதுல நிறைய காரியங்கள் லேவியர் ஆகமத்தை பத்தி போட்டிருந்துச்சு, இந்த அசுத்தம்னு ஒரு பிரீஃபா உங்களுக்கு ஐடியா கொடுக்கணும்னா, ஆண்டவர் ஒரு மிருகமோ, ஒரு மனுஷனோ, ஒரு பொருளையோ, ஒரு நிகழ்வையோ, ஒரு காரியத்தையோ இது ஆரம்பத்துல தொடாத ஆண்டவர் சொன்னா அது தொடாம இருக்கிறது, அதனால என்ன தப்பு? ஒருவேளை நீ ஒருத்தர் செய்யறதுனால ஒரு பெரிய தப்பு நடந்துடாது, ஆனா ஒரு தேசமாக சமுதாயமாக நீ செய்யறத பார்த்து எல்லாரும் அதை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அது மொத்த சமுதாயத்தையே முழுக்கி அழிக்கிற அளவுக்கு அது வந்துவிடும். அசுத்தம்னு சொன்னா செய்யாத, அது நல்லா இருக்குது ஆண்டவரே, அது நல்ல வசதியா இருக்கு ஆண்டவரே அப்படின்னா, இல்ல நான் சொன்ன என்ன நம்பி அது செய்யாதன்னு அவர் வச்சிருக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு எக்கோலாஜி பேலன்ஸ், தமிழ்ல வந்து ஒரு சுற்று சூழல் இயற்கை சமநிலை அப்படின்னு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு பேலன்ஸ்ல ஒண்ணு நடக்கணும்னா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும்னு ரூல்ஸ் வச்சிருக்கிறார். அந்த டைம்லயே அதை வச்சாரு. தானும் தேனும் தேசத்தை கொண்டு போற, அந்த தேசத்தை சந்தோஷமா நீங்க அனுபவிக்கணும்னா இது அசுத்தம் இது சுத்தம், அத ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒழுங்கா நடங்க அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, இது ஆண்டவர் அசுத்தம்னு சொன்னதை நம்ம செய்து தொடர்ந்து செய்யும் போது அது பெரிய சமுதாயத்துக்கே எப்படி பாதிப்பு வருகிறது, அது பெரிய பாதிப்பு வருகிறது. ஏன்னா அந்த இயற்கையின் சமநிலையே கெடுத்து விடுகிறது, கெடுத்து விடுகிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இதெல்லாம் அந்த காலத்துல கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பழைய காலத்துல கொடுத்தாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தாரு, சந்தோஷமா நீங்க வாழணும்னு. இன்னைக்கு நம்ம படுற பிரச்சனை, இப்ப எல்லாரும் எக்காலஜி பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு எல்லாம் சமுதாய நிலைய பத்தி எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்குது, கெட்டு போயிட்டு இருக்குது. குளோபல் வார்மிங்ன்றாங்க, கிளைமேட் கெட்டு போகுது. எல்லாம் புயலுங்க வயநாட்டுல வந்த மாதிரி அங்க அங்க புயலுங்க எல்லாம் வருது. குளோபல் பேண்டமிக் கோவிட் வருது, அதிகமான வியாதிகள், எது எடுத்தாலும் வியாதிகள். ஏன் அவர் ஒருத்தர் எழுதுற, அவர் சொல்றாரு, இந்த அசுத்தம் அசுத்தம் இல்லன்னு ஆண்டவர் சொல்லுகிற இயற்கையின் சமநிலைய மனுஷன் மதிக்காம போனதுனால பாருங்க. ஏன்னா நம்மளுடைய நம்ம அவர் படைத்த படைப்புக்கும் நம்ம உடம்புக்கும் நம்முடைய ஆத்மாக்கும் தன்னுடைய உறவுக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது என்பதற்காக இந்த கோட்பாடுகளை போட்டிருந்தாரு. அது ஒரு சடங்காச்சாரியமா பழைய ஏற்பாடுல இருந்தாலும் புதிய ஏற்பாடுலயும் அது ஒரு சமுதாய நிலைக்கு அது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த லாவை உடைச்சோம்னா தனிப்பட்ட விதத்துல ஒன்றும் நடக்காது தானே, எல்லாரும் சேர்ந்து உடைக்கும் போது பெரிய பேரழிவு ஏற்படுகிறது. இத நம்ம நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற காரியம் வந்து இத மதிக்காம வந்த எத்தனையோ நூற்றாண்டினுடைய விளைவாகத்தான் நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறோம். இத புரிஞ்சுக்காமனாலதான், ஏன் எத்தனையோ பேர் நமக்கு முந்தி இருக்கிறவங்க எல்லாம் செஞ்ச தப்புங்கனால தான் இன்னைக்கு வட்டியும் முதலுமாக தண்ணிய ஒழுங்கா குடிக்க முடியுதா? எல்லாம் சுத்த தண்ணி தான் இல்லைங்களா? தண்ணிய காசு கொடுத்து தான் வாங்கணும், சுத்தப்படுத்தி தான் வாங்கணும். ஏன் அப்படியே குடிச்சா தண்ணி அசுத்தம் போயிருச்சு, காசு அசுத்தம் ஆயிருச்சு இல்லைங்களா? எவ்வளவு இயற்கை வளங்கள்லாம் அசுத்தம் ஆகிவிட்டது. ஏன் இதை பத்தி கேரே பண்ணல? எது அசுத்தம், எது அதோட விளைவுகள் என்னன்னு கேரே பண்ணல. ஒரு வாட்டி ஒரு விதத்துல யோசிச்சு பாருங்க, ரொம்ப இப்போ இயற்கையே அழிக்கிற காரியங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியங்கள் அது ஆரம்பத்துல அறிமுகப்படுத்தப்படும் போது என்ன ஒரு சந்தோஷம், கொண்டாட்டம், ஓ என்ன ஒரு புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம நினைச்சோம், நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இனி முதல்ல ஒரு மோட்டர் பைக்கு, ஒரு காரு அப்படியெல்லாம் வரும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க? ஆஹாஹா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு, நம்ம இன்னமே அந்த குதிரையில உட்காந்துக்கிட்டு மேலையும் கீழையும் குதிச்சுட்டு போக வேண்டியதில்ல, சைக்கிளை மெரிக்க வேண்டியதில்ல, டர்ன்னு போயிடலாம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி எல்லாம் வாங்கறதுக்கு பெருமைப்பட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு, அவ்வளோ அட்வான்ஸ் முன்னேற்றம் அப்படின்னு இன்னைக்கு என்ன ஆச்சு, இந்த மோட்டர் பைக்கும் காரும் அதிகமா பெருகி 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 போய் தான் டிராபிக் ஜாம் மாத்திரம் இல்ல, நமக்கே மூச்சு விட அவமானமும் போயிட்டு இருக்குது. இப்ப பிறக்கிற குழந்தைங்க யாருமே இந்த வெளியில வந்த உடனே மூச்சு விட முடியலன்னு ஒரு நாள் இன்குபேட்டர்ல வச்சுதான் கொடுக்கறாங்க. நம்ம காத்தே கெட்டு போச்சு, அதுக்கு சரியில்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி காத்து கெட்டு போச்சு, நூற்றுக்கணக்கான வியாதிகள், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்ன்றாங்க, அந்த பக்கம் மேல இருக்கிற வான் ஓசோன் லேயர்லாம் கெட்டு போனது எதுக்காக? நம்ம பெரிய கண்டுபிடிப்புன்னு நினைச்சோம், பெரிய அதிசயம் நினைச்சோம், இப்போ நம்மளால சமாளிக்க முடியாத அளவுக்கு அது வளர்ந்து போயிடுச்சு. யாராவது காரணம்லாம் என்னமே நிறுத்துங்கன்னா நிறுத்துவீங்களா, எலக்ட்ரிக் போங்க அப்படின்றாங்க. ஏன் எலக்ட்ரிக்லயும் பாதிப்பு இருக்கு, எவ்வளவு காருங்கெல்லாம் நிறுத்த முடியும், சமாளிக்க என்னதான் செய்யறதுன்னு தெரியல. இப்போ என்னதான் செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு தீங்கு ஏற்பட்டுருச்சு. நான் ஒரு இடத்துல ஒரு ஒரு போஸ்டரை படிச்சேன், ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களா, ரொம்ப சமுதாயத்துக்கும் எந்த தீங்கும் வராம நமக்கும் சுகமா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட் வழி என்ன தெரியுமா? எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி கடைசியில அவங்க கண்டுபிடிச்சது குதிரை தான் பெஸ்ட் ஆப்ஷன். குதிரை தான் பெஸ்ட் ஆப்ஷன், ஏன்னா குதிரை வந்து அது நல்லா சமுதாயத்துல எந்த விதமான எமிஷன் அது கொடுக்கறதும் சமுதாயத்துக்கு உதவும், எந்த விதமான தீமை ஏற்படுத்தாது. நமக்கும் இப்ப போய் ட்ரெட்மில் நின்றுகிட்டு எப்படி எல்லாம் ஓட ஜம்ப் எல்லாம் பண்ண பாக்குறோம். அந்த குதிரையில ஓட்டுறதை விட மனுஷனுக்கு ரத்த ஓட்டமும் பிபி கம்மி ஆகுறதும் கொலஸ்ட்ரால் கம்மி ஆகுறதும் ரொம்ப ரிலாக்ஸேஷனும் வேற எதுலயுமே அவனுக்கு கிடைக்காது. அவன் ரொம்ப சுகத்தோடு ஹெல்த்தியா இருக்கிறது. அதான் பெரிய பணக்காரங்க எல்லாம் அவங்க தோட்டத்துல குதிரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, ரெண்டில கார்ல வருவாங்க. பாருங்களேன் எப்படி எல்லாம் பின்னாடி போகுது. அதான் அப்படித்தான் ஒரு சமுதாய கேடு வந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதே விதத்துல எல்லாம் கண்டுபிடிப்ப எடுத்து பாருங்க. இப்ப நம்ம சோப்புன்றோம், டிட்டர்ஜென்ட்ன்றோம், கெமிக்கல்ஸ்ன்றோம், ஃபுட்ல வர கெமிக்கல்ஸ் யோசிச்சு பாருங்க. பிளாஸ்டிக், முதல்ல விவசாயிகள்லாம் எவ்வளவோ சந்தோஷப்பட்டாங்க, உரம் ஃபர்டிலைசர் வந்துச்சு, கொஞ்சம் போட்டா பூச்சிய பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல, நல்லா வருது விளைச்சல் அப்படின்னு. ஆனா என்ன ஆச்சு, அது வெறும் அந்த மண்ணை கெடுத்து ஃபுல்லா ஆசிடிபிகேஷன் மாத்துறது மாத்திரம் இல்ல, அந்த அந்த உரம் போட்டு வருகிற பயிரோ அந்த உணவு இதுவும் பல சக்திகள் இழந்துதான் வருது. அந்த சக்தியே இல்லாம தான் வருது. அந்த மண்ணையும் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல அந்த மண்ணை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு விவசாய மண்ணு போய்கிடுகிறது. அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு தானே 101 கணக்கான வியாதிகள் இந்த காலத்துல, அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லையா. இப்போ அதனால என்ன புது ட்ரெண்ட் பாருங்க, இப்ப எல்லாம் எல்லாரும் பேக்ல போய் ஆர்கானிக் ஃபுட், அதுவும் பணக்காரங்களுக்கு தான், நமக்கெல்லாம் இல்ல. ஆர்கானிக் ஃபுட் அப்படியே உரம்லாம் போடாம இயற்கை வளமா நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் ஆண்டவர் அப்பவே சொன்னார். இதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சு. அந்த மக்களை ஒரு தேசமா கூட்டும் போது இது அசுத்தம், இது சுத்தம். ஒருத்தன் செய்யறதுனால ஒரு பெரிய இதெல்லாம் இருக்கலாம், எல்லாரும் இப்படி ஆரம்பிச்சீங்கன்னா இது பெரிய அழிவு வரும் அப்படின்றத அந்த காலத்திலே அவர் சொன்னார். இன்னொன்னு ஒன்னு சொல்லவா, மொபைல் போன்ஸ். ஆஹா, வரும்போது என்ன ஆனந்தம் நமக்கு எல்லாம். நான் ஆரம்பத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பேப்பர்ல நான் படிச்சேன், மொபைல் போன் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது யூஸ் பண்றதுனால பிரெயினுக்கு ரொம்ப ரேடியேஷன் வரும். நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் வாங்கவே இல்லை. அப்புறம் என்ன போர்ஸ் பண்ணி போர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, இன்னும் ரிலையன்ஸ்ல 199 ரூபீஸ் ஒரு ப்ளூ கலர் போன் கொடுப்பான் ரிலையன்ஸ்ல, அதைதான் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க அந்த டைம், எனக்கு மேரேஜ் அந்த டைம்ல அதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேலி பண்ணிட்டே இருந்தாங்க, காய கடைக்காரனும் அதை தான் வச்சிருக்கான், நீயும் அதை தான் வச்சிருக்க, இவ்வளவு சம்பாதிக்கிறே என்ன பண்ற, போய் வேற போன் வாங்க, எப்படியோ போர்ஸ் பண்ணி என்ன வாங்க வச்சுட்டான். அதுல இருந்து மாறி மாறி ஸ்மார்ட் போன் பாய் இப்ப அதுக்கு அடிமைப்பட்டு நான் கிடக்கிறேன். பாருங்களேன், அதை விடாம எவ்வளோ நேரம் அது இருக்குது, எவ்வளோ வீணா நேரம் போகுது. ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, புது கண்டுபிடிப்பு புதுசா ரொம்ப வசதியா இருக்கும்னு ஓடாத. நான் அசுத்தம்னா அது அசுத்தம் தான், உனக்கு தெரியாம இருக்கலாம். அது வானா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ ரொம்ப வசதின்னு நினைக்கிறோம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த காரியங்கள் எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவை கெடுக்கும், உனக்கும் இயற்கைக்கும் இருக்கிற உறவை கெடுக்கும், அல்டிமேட்டா உன்னையே கெடுக்கும், சமுதாயத்தையே அழிக்கும். அதை தொடாத அந்த காலத்திலே ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே அது ஒரு இந்த புக்ல நான் ஒரு படித்தேன், அந்த கிளீன் அண்ட் அன்கிளீன் லெவிட்டிகஸ் பத்தி, அதை பத்தி தான் அங்க சொல்றாரு. அத நம்ம யோசிக்கிறோமா, இந்த பாவங்கள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன சொல்றது, ஒரு தடவை இப்ப கார் எடுத்துட்டு வரும்போது அதுல விட்ட புகழாம் எங்க போய் யாருக்கு போய் பாதிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நாளைக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு அது போய் என்ன விதத்துல பாதிக்கும், அதெல்லாம் நம்ம என்ன செய்யறது தெரியல. கார்லதான் வரணும், நம்ம அதுதான் செய்யணும். பாவம் செய்யறோம் சரிதான், அசுத்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மொபைல எடுத்துக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறோம், என்னென்ன டிட்டர்ஜென்ட் செய்யறோம், என்னென்னமோ அப்படித்தான் சமுதாயமே குற்றத்துல நிரம்பி போயிருக்கிற காலத்துல வாழுகிறோம். ஓகே, மூணாவதாக, முதலாவது அமைதலான குற்றம், மூணாவதாக அசுத்த குற்றம், ரெண்டாவதாக அசுத்த குற்றம், மூணாவதாக அவர் சொல்றாரு நாலாவது வசனம் படிங்களா.
பதவி ஆணையிடும் எந்த காரியத்திலானாலும் ஒருவர் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதவி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டார், அதை குறித்து குற்றம் உள்ளவனாக.
இது வேறுங்க, மனம் அறியாமல், தாட்லெஸ்லி, ஒன்னா நீ யோசிக்கல, ஒன்னா அதை சிந்திக்கல, ஒன்னா இல்ல, நீயே ஏதோ ஒரு அகங்காரத்துல பெருமையில திடீர்னு ஒலரி கொட்டி பேசுற, அத ரொம்ப உறுதியா பேசுற, பேசி ஒரு அது எந்த அளவுக்கு உறுதியா பேசுறேன்னா ஆணை அளவுக்கு போயிட்டு நிச்சயமாங்க சத்தியமா சொல்றாங்க செஞ்சிருவாங்க கண்டிப்பா செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நீ பேசினது தப்பு இல்ல நீ பேசி அப்படி ஆணையிட்டத நீ நிறைவேறாம போயிருச்சுன்னா இல்ல நீ நிறைவேற்ற முடியாம போயிருச்சுன்னா அது உனக்கு குற்றமா இருக்கும். நம்ம என்னங்க சொல்றது பேசினா தப்புன்றாரு பேசாம இருந்தா தப்புன்றாருன்ற அளவுக்கு இந்த வசனங்கள் வருகிறது பாருங்களேன். பாருங்களா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்கள் சிந்திக்காம நீ உளறி கொட்டி பேசுனா முதல்ல இருக்கிற பாவம் அமைதலா இருந்து தப்பு செய்யறது, இப்ப இருக்கிற பாவம் நீ சிந்திக்காம உணர்வு இல்லாம அவசரமா தவறா பேசிடுறது அது உனக்கு குற்றமா இருக்கும். வீணான பேச்சு மனிதர்கள் பேசுகிற ஒவ்வொரு வீணான பேச்சுக்கும் நியாயத்திற்கான கொடுக்கணும்ன்ற வசன இந்த வசனத்தின் அடிப்படையில தான் வருது. வீணான சிந்தனை இல்லாம மன உணர்வு இல்லாம பேசுற பேச்சுக்கள் ஒரு ஆணை அந்த ஆணை அளவுக்கு அது போய்விடுகிறது. ஒரு ராஷா இல்லைங்களா ஒரு ஒரு மனுஷன் ராஷா சொல்லிடுறான் நான் ஒரு செய்ய போறேன் அப்படின்னு அது செய்யாம போனா அது அவனுக்கு குற்றமா இருக்கும். ஏன்னா பெருமையில ஏன்னா ஆண்டவருடைய பயத்துல இல்லாம அவருடைய இறையாண்மை உணராம யாக்கோபு சொல்ற மாதிரி அந்த ஊருக்கு போய் அந்த பிளான பண்ணி இதை பண்ணி நாளைக்கு அதை பண்ணிருவோம் இதை பண்ணிருவோம் நீ சொல்லிடுற என்ன சொல்ற நீ ஒரு சிருஷ்டிப்புன்னு அறியாம உன் அடுத்த மூச்சு கடவுள்கிட்ட இருக்குன்ற உணர்வு இல்லாம பெருமையில நீ பேசுகிறாய். உணர்வில்லாம நீ பேசுகிறாய். நீ தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற மாதிரி எத்தனை தடவை இந்த பாவத்தை நம்ம செய்யறோம் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க. இந்த டைமுக்கு நம்ம வருவோம்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு வர்றதில்ல. பாஸ்டர் பாலா அதை ரொம்ப சொல்லுவார் சரிங்களா. ஒரு டைம் அது வேற கலாச்சாரத்துல இருந்து வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. நம்ம பழகி 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 போய் அது பாவம்னு கூட தெரிய மாட்டேது நமக்கு, அது தப்புன்னு கூட தெரிய மாட்டேது. நான் இங்க சொல்ற அதெல்லாம் குற்றம் சேரும்னு மல அளவுக்கு குற்றத்தை சேர்த்துக்கிறோம். பேச வேண்டிய நேரத்துல பேசுறது இல்ல, பேசக்கூடாத நேரத்துல பேசி ஒளரி கொட்டி தேவையில்லாதத பேசுறது பாருங்க. அது சகஜமா போயிருச்சு. ஆகவே அமைதலின் பாவம் பாக்குறோம், பேச வேண்டிய நேரத்துல பேசாம சாட்சி கொடுக்கற வேண்டிய நேரத்துல சாட்சி கொடுக்காம அசுத்தத்தினால தீட்டுப்படுகிற மத்த மக்களுக்கு தீட்டு ஏற்படுத்துகிற நமக்கு ஒன்னும் இல்லாம இருக்கலாம். நம்ம செய்யற எவ்வளவு காரியங்கள் எதிர்காலத்துக்கு மத்த மக்களுக்கு பிறருக்கு என்ன நடக்கும்ன்றதெல்லாம் யோசிக்காம செஞ்சிருது. அப்படி செஞ்சிருது ஆனா ரேஷா பேசிடுறது ஒரு காரியங்களை முடியாத காரியங்களை மத்தவங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்யாம இருக்கிறது இது எல்லாமே பாவம். இவைகள் எல்லாமே குற்றத்தை சேர்க்கும். இவை எல்லாவற்றுக்கும் சுத்திகரிப்பும் பரிகாரமும் தேவை அப்படின்னு லேவியர் ஆகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த பரிகாரம் எப்படி செய்வது? ரெண்டு வரையில அந்த பரிகாரம் சொல்றாரு. முதலாவது அதை அறிக்கையிட வேண்டும். பாருங்க அஞ்சாவது வசனம் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை ஒன்றில் இதுல ஏதாவது நீங்க செஞ்சிருக்கிறீங்களா, ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும் போது எவ்வளோ செஞ்சுட்டே போற எப்படியோ வாழ்ந்துட்டு போற ஆனா நீ அதை செஞ்சுட்டேன்ற ஒரு குற்றம் உனக்கு உணர்வு வந்துச்சுன்னா அவன் என்ன செய்யணும், அவன் தான் செய்த பாவம் என்னதென்று அறிக்கையிட்டு முதல்ல அதை ஒத்துக்க பாவம். அதுவே பெரிய விஷயம். நமக்கு தான் செய்த பாவம் ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணும், அதுக்கே கிருபை தேவை இல்லைங்களா. எத்தனை பேர் எல்லாரும் அப்படிதாங்க இருக்கிறாங்கன்னு வாழுகிற மக்கள் உண்டு, ஆனா அதுக்கே திருபக்கேவ. நம்ம வாழ்க்கை அப்படித்தானே, நம்ம நூற்று கணக்கான காரியங்கள் இதுதான் இல்ல வாழ்க்கை முறை, இங்கதான் அப்படித்தான் வாழ முடியும். இதெல்லாம் நினைச்சா வாழ முடியுமா? இதெல்லாம் பாவங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் இல்ல, இதெல்லாம் பாவம்யா, இதெல்லாம் பாவம்னு உணரணும் ஃபர்ஸ்ட். அதை உணர்ந்த பிறகுதான் நீ பலிய கொண்டு வரணும், அப்பதான் அந்த குற்றம் நீங்க அந்த குற்றம் உனக்கு ஏற்பட்டு இருக்கு. பாருங்க அடுத்த வாரம் நம்ம படிக்க போறோம் ஆண்டவர் வந்து நம்ம மனசாட்சிய பத்தி எவ்வளவு அக்கறையா இருக்கிறாரு தெரியுமா. நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இல்லாததுக்கு அந்த காரணம் இந்த காரணம் இந்த காரணம் சொல்றோம், நம்ம சரியான மனசாட்சி இல்லாததுனால தாங்க. குற்றம் நிறைஞ்ச மனசாட்சிங்க, அதான் நல்ல மனசாட்சின்னா நல்லா தூங்கலான்னு அந்நியர்கள் கூட சொல்லுவாங்க. நம்ம மனசாட்சி பல விதமான குற்றத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு வழிய சொல்ற. அதுக்கு பேர் தான் குற்ற நிவர்த்தி பலி, கில்ட் ரிமூவிங் ஆஃபரிங். குற்றம் உனக்கு மனசாட்சியில ரொம்ப குற்றத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கப்பா, அதுக்கு தான் நிம்மதி இல்லை. அதுக்குத்தான் சந்தோஷம் இல்ல வாழ்க்கையில. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு வழி எல்லாத்தையும் நீ உணர முடியாது. ஆனா எது எது உணர்றியோ முதலாவது என்ன செய்யணும், இது தப்புங்கன்னு முதல்ல ஒத்துக்க. சில பேருக்கு அதுவே ஒத்துக்கொள்ளவே முடியாது. எவ்வளவுதான் சொல்லுங்க தப்புன்னு ஒண்டி ஒத்துக்க மாட்டான். தாங்க செஞ்சது கரெக்ட்னுவாங்க. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பலி எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அதை உணர் தப்பு. அங்க பாருங்களேன், அத வந்து அந்த அறிக்கை வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இன் திங் ரொம்ப ஆமாங்க, எல்லாம் பாவம் தான், எல்லாரும் பாவிகள் தான், நம்மளும் பாவத்தை செய்யறோம் இல்ல, இந்த விஷயத்துல நான் பாவம் செஞ்சிட்டேங்க நீ உணர். ஒருத்தர் அருமையா சொல்லி இருக்கிறாரு, சீர்கேடு நம்ம பெரிய நம்ம எல்லாரும் சீர்கெட்டவர்கள் நம்ம சொல்லிக்கிட்டு டபாச்சுக்கிட்டே போகலாம், ஆனா எந்த விஷயத்துல அந்த சீர்கேடு வெளிப்படுதுன்னு பிரத்யேகமா நம்ம கவனிச்சு ஐயோ இப்படி தப்பு செஞ்சமே உணரும் போதுதான் நம்ம சீர்கேடு நமக்கு அனுபவபூர்வமாக நமக்கு தெரிகிறது. இல்லைன்னா சும்மா சொல்லிக்கிட்டு இருப்போம் சீர்கேடுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. ஆனா எவ்வளவு விஷயங்கள்ல நம்ம தவறுறோம், பாவம் செய்யறோம், சீர்கேடு வெளிப்படுதுன்னு பிரத்யேகமா அறிக்கை என்னத்துல நீ தப்பு செஞ்ச, அதுக்காக நீ துக்கப்படணும், அதை நீ வெறுக்கணும், வெக்கப்படணும், இப்படி செஞ்சிட்டனே அப்படி. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக அதுக்கு எப்படி பரிகாரம், ஆறாவது வசனத்துல சொல்றாரு, இதுக்கு நீ ஒரு பலிய கொண்டு வரணும். முதல்ல என்ன கொண்டு வரணும், ஒரு பெண் ஆட்டுக்குட்டிய கொண்டு வரணும் இல்லைங்களா. ஆறாவது வசனம் படிங்களா,
நான் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரணம் வழியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும்.
குற்ற நிவாரண பலியாக ஒரு பெண் குட்டி ரொம்ப சீப்பது. இதுக்கெல்லாம் ஆண் குட்டி தான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். பெண் குட்டி ஒரு ஆட்டையா கொண்டு வரலாம், நீ பெண் குட்டிய கொண்டு வா அப்படின்றாரு. தொடர்ந்து அந்த வசனங்களை 7-13 வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தை பார்க்கிறோம். குற்றத்தோடு நீ வாழ வேண்டியது இல்ல, அந்த குற்ற நிவர்த்திக்காக ஒருவேளை உன்னால அந்த பெண்குட்டிய கொண்டு வர முடியலனால என்ன செய்யலாம், காட்டு புறாவை கொண்டு வா. இல்ல அந்த காட்டு புறாவை கொண்டு வர முடியலையா, இல்ல நீ ஒரு புறா குட்டிகளை கொண்டு வா. இல்ல புறா குட்டிகளை கூட கொண்டு வர முடியலையா, அவர் என்ன சொல்றாரு, ஒரு கைப்பிடி மாவாவது கொண்டு வர முடியுமா, கைப்பிடி மாவாவது கொண்டு வா. எவ்வளோ தரித்திரமா இருந்தாலும் எவ்வளோ ஏழையா இருந்தாலும் சரி, குற்றத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை, மன்னிப்பு உனக்கு இருக்கிறது, நீ அதை பாவம்னு உணர்ந்து என் கிட்ட வா. ஆனா எல்லாருக்கும் கண்டிஷன் என்ன, முதல்ல பாவம்னு உணரணும், பாவம்னு அதை உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்துக்கு நீ கொண்டு வா. அது எவ்வளோ ஏழையா இருந்தாலும் உன்னால முடிஞ்சதை கொண்டு வா அப்படின்றார். பாருங்களா அதை கொண்டு வா அப்படின்ற யோவான்ல நமக்கு சொல்றது, புதிய ஏற்பாடுல நமக்கு ஞாபகம் வருகிறது, ஒருவன் தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சித்துக் கொள்ளுகிறான், சத்தியம் அவனுக்குள்ள இல்லை. ஆனா நம்ம பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும், நான் தப்பு செஞ்சேன், பாவத்தோடு அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்ல, இது தப்பு, தப்புன்னு முதல்ல உணர், உணர்ந்து அதுக்காக வந்து மன்னிப்பு கேளு. கடவுள் அதை ஒத்துக்கொள்ளணும்னு பார்க்கிறான், அது நம்ம வாழ்றது தப்பு, இப்படி இருக்கிறது தப்புன்னு நம்ம ஒத்துக்கொள்ளணும்னு பார்க்கிறார். ஆகவே நம்ம தொடர்ந்து படிக்க போறோம், 3 படிச்சிருக்கிறோம், இன்னும் 2 பலிகள் வரப்போகுது, அதுல எல்லாம் மனசாட்சியை பத்தி இன்னும் அதிகமா சொல்ல போறோம். அதனாலதான் இது முழுசா முடிச்சுட்டா ஒரு ஃபுல்லா இருக்கும் நான் பார்த்தேன். இது பாதியோடு தான் நம்ம நிற்கிறோம். ஆண்டவர் இதுல என்ன சொல்றாரு, மற்ற மனிதர்களோடு சமுதாய விதத்துல வாழும்போது சமுதாயத்தை பாதிக்கலாம், மற்ற மக்களை பாதிக்கலாம், பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருந்து யோசிக்காம பேசி அவங்களை எப்படி காயப்படுத்தும், எப்படி அவங்களை இது பண்ணும்னு ரேஷா பேசி அனாவசியமா பேசுறதுனால அவங்களுக்கு தீங்கு வரும், மற்றவர்களுக்கு தீங்கு வரும்னு கூட யோசிக்காம காரியங்களை செய்து சுத்தம் அசுத்தம் இல்லாம பேசணும், பேசக்கூடாதுன்னு இல்ல, பேசுறதெல்லாம் நமக்கு குற்றத்தை சேர்க்கும், குற்றத்தை சேர்க்கும். அதுக்கெல்லாம் பரிகாரம் தேவை. ரெண்டு, முதல்ல அதை தப்புன்னு உணர்ந்துக்கணும், ரெண்டாவது அதுக்கு தேவையான அறிக்கையை செய்யணும். நம்ம அந்த மாவை ஜீவை கொண்டு வர வேண்டியதுல ஆண்டவர்கிட்ட அறிக்கைக்கு இயேசு மேல நம்ம நம்பினா அது போதும். அதை பிரத்யேகமாக செய்யணும் அப்படின்றார். 2 பயன்பாடுகள் ஒன்றி நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பக்கம் பாவத்தினுடைய கோரத்தை நம்ம பார்க்கிறோம், பாவத்தினுடைய கோரம். இன்னொரு பக்கம் கிறிஸ்துவுடைய பலியினுடைய மகிமையை நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் பாவத்தினுடைய பாஸ்டர் ஏன் இந்த லேவியராகமோ ப்ரீச் பண்றீங்க, எதுக்கு ப்ரீச் பண்றீங்க? பாவம் எவ்வளவுதான் சின்ன பாவமா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நாம் அறியாம செஞ்சாலும் சரி, அந்த பாவம் எவ்வளவு சீரியஸ் நமக்கு காட்டுகிற ஒரே புத்தகம் லேவியராகமோ தான். நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப இருளான இடங்கள்ல மறைச்சுக்கிட்டு வாழ்கிற மக்கள், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மூளைக்கும் போய் வெளிச்சத்தை காமிச்சு எவ்வளோ பாவத்துல நம்ம இருக்கிறோம்னு காட்டுகிற ஒரு புக் அதுதாங்க. அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம துக்கப்படுறது சரிங்களா? சந்தோஷமா ஆலேலூயா பாடக்கூடாதா? நம்ம ஏன் இப்படி எல்லாம் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா, பாருங்க நம்ம மாம்சம் அதை வெறுக்கலாம் அதெல்லாம் பாக்குறது, ஆனா நம்ம பரிசுத்தமாக்குதல வளரணும்னா பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் கோரம தெரிஞ்சுக்காம வளரவே முடியாது. ஆர்சி ராயல் பரிசுத்தம் ஒரு புக் எழுதி இருக்கிறாரு, அவர் சொல்றாரு அருமையா, He who would make great strides in holiness must first uncover the depths of his sin. பரிசுத்தமாக்குதல் அதிகமா வளர்றவனா யார் இருப்பானா, முதலாவது பாவத்தினுடைய தன்னுடைய பாவத்தினுடைய கோரங்களை அவன் பார்க்க படித்து கொள்ளுகிறவன் தான். இல்ல நான் பரிசுத்தமாக்கலாம் வெறும் பேச்சு தான், சும்மா பேச்சு, போய் சொல்லிக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், உளறிக்கிட்டு கிடக்குவோம் வாயில, குடும்பத்துல உறவுங்க சரி இருக்காது, இப்படிதான் பரிசுத்தமாக்குதல். ஞாயிற்றுக்கிழமை சாட்டுக்கு வந்துட்டு போறது, மத்தவங்களுக்கு விரோதமா என்ன பாவம் செய்யறோம், சின்ன சின்ன விஷயங்கள் எத்தனை பாவங்கள் செய்யறோம், அதை நம்ம உணரணும் இல்லையா? அந்த சீரியஸ்னஸ் உணரலன்னா ரயில் சொல்றா நீங்களாம் பரிசுத்தமாக்குதல வளர்றதெல்லாம் சும்மா பேச்சு, வெறும் பேச்சு. ஆகவே இந்த பாவம் சின்னதா தான் தெரியுது நமக்கு. என்னங்க ஒரு காரியத்தை நம்ம சொல்லாமட்டா, அமைதலா இருந்தா, சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம இருந்தா பாவம், ஆமா. சாட்சி கொடுக்காத இருந்து தப்பான சாட்சி, ஆமா. இந்த பாவம் தான் ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்கு அனுப்பிச்சு பொய் சாட்சி சொல்லி, சொல்ல வேண்டிய நேரத்துல சாட்சிகள் சொல்லலையே, மௌனமா இருந்ததுனால தானே பிலாத்துக்கும் அந்த சனித்திரிய சங்கம் அப்படி அநியாயம் பண்ணி சிலுவையில அரைஞ்சாங்க. இந்த சீட்டை சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா ஆவியானவர் நம்ம நினைச்சு உணர்ந்து பார்த்தோம்னா இதனால தானே சமுதாயமே இப்படி இருக்கிறதுன்ற உணர்வு நமக்கு ஏற்படும். அனாவசியமா பேசுறது, எவ்வளவு காரியங்கள்ல நம்ம அனாவசியமா பேசி ஒவ்வொரு வீணான வார்த்தைகள்ல நம்ம பேசுறோம், பேசுல வார்த்தைகளை எவ்வளவு பாவம் செய்யறோம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. பாருங்களேன் இந்த பாவத்தினுடைய கோரத்தை நம்ம பார்க்கணும். நம்ம மனசாட்சி அட்லீஸ்ட் அது தப்பாவதுன்னு உணர தெரிஞ்சுக்கணுமே, அங்கதான் ஆரம்பிக்கிறது மாற்றம். தப்புங்கிறது இப்படி இருக்கக்கூடாதுங்க, எல்லாரும் செய்யறாங்கன்றதுனால சரி இருக்காதுங்க. மனசாட்சி குற்றத்தை உணரணும், இது தப்பு இது குற்றம் இல்லைங்களா? ஏன்னா நம்மள நாமளே எதுவுமே நம்ம மனம் திரும்ப வேண்டியதில்லை, எதுவுமே நம்ம மாற வேண்டியதில்லை, நம்ம ரொம்ப பரிசுத்தத்துல வளர்ந்துருக்கோம், புகழ்ந்துகிட்டு போறதில்லை. கடவுள் சுவிசேஷத்துல நமக்கு ஆண்டவர் வந்து பாவத்தை எல்லாம் தொடர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு லைசன்ஸ கொடுக்கல. அது அறியாம செய்திருந்த பாவமும் சரி அது குற்றம் அப்படின்ற இல்லைங்களா? அறியாம செஞ்ச பாவம் ஒருத்தர் சொல்றாரு, அறியாம செய்த பாவத்துக்கும் பரிகாரம் தேவை அப்படின்றாரு. அறியாம செய்த பாவத்தை நமக்கு ஆண்டவர் சில நேரங்களை உணர்த்தும் போது அதை நம்ம அதுக்கு அதுக்கு அதை அறிக்கையிடாம மனம் திரும்பாம இருந்தோம்னா அது துணிகரமான பாவமாக மாறிவிடுகிறது மாறிவிடுகிறது. அதனால தானே தாவீது ஜெபம் பண்றாரு சங்கீதம் 19:12 தன்னுடைய குற்றங்களை உணர்ந்தவன் யார், மறைவான பாவங்களிலிருந்து என்னை சுத்திகரியும். நான் செய்ய தெரியாம செய்யற பாவங்களிலிருந்து என்ன சுத்திகரியும் கவனம் பண்றாரு அவரு. ஏன்னா அதுவும் எனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாதுன்றது ஒரு எக்ஸ்கியூஸா, அது ஆண்டவர் எக்ஸ்கியூஸாவே ஏற்றுக்கொள்றதுலயே, தெரியாம செய்யற பாவமும் அது பாவம், அதுக்கு சுத்திகரிப்பு தேவை, அதுக்கு பரிகாரம் தேவை. ஒரு ஃபால்ட் எவ்வளவு பாவத்தினுடைய கோரத்தை நம்ம பார்க்கிறோங்க. ஒரு பாவம்னு தெரிஞ்ச பிறகு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட நம்ம கத்துக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படின்னு வேதம் சொல்ற மாதிரி, ஒரு போதும் நம்ம அந்த அந்த பகுதியில சொல்ற மாதிரி பொதுவா அவருடைய கோட் இங்கதான் நோட் பண்ணியிருக்கிறேன். பொதுவா அறிக்கை இடுறதுனால நமக்கு ஒன்னும் பாவ உணர்வு வந்துடாது. நம்முடைய பிரத்யேகமான பாவங்களை பார்த்து இந்த விதத்துல நான் பாவம் செஞ்சிருக்கேன் தான் அந்த வசனத்துல வருது. I have sinned in this பர்டிகுலர் திங், இந்த விதத்துல பாவம் செஞ்சிருக்கேன். ஒவ்வொரு பாவத்திய வாழ்க்கையில பிரத்யேகமா உணர்ந்து பிரத்யேகமா அறிக்கையிட கத்துக்கும் போதுதான் நம்முடைய சீர்கேடு நமக்கு தெரியுறது. நம்ம யாருமே இப்படிப்பட்ட சுய சச்சோதனையை விரும்புறது இல்லை. ஆனா இதுதான் நம்மளுடைய பரிசுத்தத்துல வழக்கம். ஓகே, பாவத்தினுடைய கோரத்தை பார்க்கிறோம். எவ்வளவு சின்ன சின்ன பாவங்களும் பாவங்கள் தான், அது நம்மள தீட்டுப்படுகிறது. அதை நாம் அதை வந்து நம்ம பாருங்க, இது இது முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம வந்து இந்த பாவங்களை வந்து இதை மறைத்து கொண்டு இது பாவமானு தெரிஞ்சோம், அதை மனசுல சிந்திக்காம வி பேனிஷ் ஃப்ரம் த மைண்ட், அந்த பாவங்கத்தின் வஞ்சனையினால தொடர்ந்து நாம் கடினப்பட்டு போகிறோம். யோசிச்சு பாருங்க, இது பாவம் தான், நம்ம செய்யறது பாவம் தான், ஆனா அதை சிந்திக்காம இருக்கிறோம், அது பாவம் யோசிக்காம இருக்கிறோம், அது நம்ம குற்றத்தை சேர்க்குதுன்னு கூட செஞ்சுக்காம பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன ஆகுது? இதுதான் பாவத்தின் வஞ்சனையினால நாம் கடினைப்பட்டு போகிறோம் அப்படின்னு அவர் சொல்ற. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். குற்ற நிவாரண பலி என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுடைய ஐசாயால நம்ம படித்தது எனக்கு ஞாபகம் வருது. உன் ஆத்மாவை நீ குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, இந்த பாடம்லாம் நமக்கு என்ன கத்து கொடுக்குது? ஒரு பக்கம் நம்மள சோர்ந்துதாக்க, இதெல்லாம் பாவம்னா நம்ம எங்க போய் நிக்கிறதுங்க, என்ன போய் நிக்கிறதுங்க போது, இதெல்லாம் பாவம்னு உணர்ற குற்ற நெஞ்சுக்குத்தான், அந்த மனசுக்கு அந்த மனசாட்சிக்கு தான் இயேசு கிறிஸ்துவுடைய மாபெரும் பலியினுடைய அதிசயத்தை உணர முடியும் தெரியுமா? நம்ம அடுத்த வாரம்லாம் சிலுவை இயேசுவை நினைச்சு பார்க்க வரோம். ஒரு உணர்வு இல்லாம அவர் ஏன் வரும்? இதெல்லாம் பாவத்தை உணர்றதே கிடையாது. நம்ம இயேசுடைய பலியினுடைய மகத்துவம் மாட்சின பெருசா யாருக்கு தெரியும்னா, தன்னுடைய குற்றத்தை உணர்ற ஒரு மனசாட்சிக்கு தான். பாருங்க, அதுதான் லேவியர் ஆகமும் நமக்கு செய்து. பாருங்க, ரெண்டு விதத்துல இயேசுடைய பலியினுடைய மகிமை இது காட்டுதுங்க. ஒன்னு யோசிச்சு பாருங்க, அவர் ஒரே பலியில இதை எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சாரு. எத்தனை பலிகள்? தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ பலி, குற்ற நிவர்த்தி பலி, ஒவ்வொரு ஒருத்தனுக்கும் பலி, ஆசாரியனுக்கு பலி, சபைக்கு பலி, பிரபுக்கு பலி, பொதுவான மக்களுக்கு பலி, ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி விதங்கள்ல அவன் செஞ்ச பாவங்களுக்கு அவன் விதங்கள்ல புறா கொண்டு வரலாம், அதை கொண்டு வரலாம், இதை கொண்டு வர, ஒரு மாட்டை கொண்டு வரலாம், ஆட்டை கொண்டு வரலாம், பெண் இதை கொண்டு வரலாம், புறாவை கொண்டு வரலாம், மாவை கொண்டு வரலாம், பலவிதமா அவனுடைய தேவைகள் பலவிதமா இருக்கு, பலவிதமா குற்றங்கள், பலவிதமா கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து தவிக்கிறாங்க. சொல்லி முடியாத பாவங்கள், எண்ணி முடியாத, அறிஞ்சோ அறியாத எத்தனை பாவங்கள், இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுது? இது இத்தனை பாவங்களையும் அவர் ஒரே பலியில நிறைவேற்றி முடிச்சார். அவருடைய ஒரே பலி இத்தனை வகையான பாவங்களையும் நிறைவேற்றினது மாத்திரம் இல்ல, இத்தனை காணிக்கைகள் பலிகள் அந்த மனிதனுடைய தேவர்களை நிறைவேற்றுகிற போல கிறிஸ்துவுடைய ஒரே பலி போதும். எத்தனை குற்றங்கள், எத்தனை பாவங்கள், எத்தனை வகையான தேவைகள் இருந்தாலும் அது ஒண்ணுதான் நமக்கு போதும். இப்போ அவருடைய பணியினுடைய போதுமான தன்மையை நமக்கு காட்டுது. எண்ணி முடியாத வித்தியாசமான பாவங்கள், குற்றங்கள், அதுக்கெல்லாம் பரிகாரமாக பரிபூர்ணமாக அவர் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதினவர் சொல்றாரு, அவர் ஒரே பலியினால எல்லா பாவங்களுக்கு எல்லா குற்றத்திற்கு நிவர்த்தி செய்து விட்டார். கிறிஸ்துவுடைய பலிய வந்து நம்ம பல விதங்கள்ல பார்க்கலாம். நம்ம குற்றத்துக்கு ஏற்றபடி, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றபடி, நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி அதை பார்த்து அதை அணுகலான்னு நீங்க படிச்சிருக்கிறீங்களா? ஒரு நேரத்துல இந்த நேரத்துல சமாதானம் எனக்கு இல்லை, எனக்கு சமாதானம் கொடுக்கிற பலி எங்க கிடைக்கும்? இயேசுடைய சிலுவை தாங்க. எனக்கு பாவத்தை செஞ்சிட்டேன் இல்ல, ஆண்டவருடைய அனுகிரகம் இல்ல, எங்க போறது நானு? இயேசுடைய பலி தாங்க, the one perfect sacrifice, அங்க தாங்க எனக்கு எல்லாம் இருக்கு. நான் இது சமாதானம் வேணுமா, ஆண்டவருடைய அரவணைப்பு வேணுமா, ஆண்டவருடைய அன்பு வேணுமா, எல்லாத்துக்கும் அங்கவா, அங்கவா, அங்கதான் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போவாங்க, இது எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்ச அந்த ஒரே பலி, அந்த பலியினுடைய மகத்துவம் நமக்கு காட்டுகிறது இல்ல. அது பல கோணங்கள் உள்ள, பல வகையில வேலை செய்கிற ஒரே பலி, many sided sacrifice. வருங்களா இயேசு கிறிஸ்துவுடைய பலி? ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய தேவைகள், அவனுடைய ஆவிக்குரிய வியாகுலத்துக்கு வாதைக்கு தகுந்தபாடி அவன் வரலாம். அது எல்லாத்தையும் ஒரே பலியில நிறைவேற்றுவதற்காக அவர் சிலுவையில நமக்காக மரித்தாரே. இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி மரித்தார். இயேசு ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க, ஒரே பலியினால இயேசுடைய பணியினால சகல காரியங்களையும் நிறைவேற்றி முடிச்சார். ரெண்டாவது கிறிஸ்துடைய பலியினுடைய மகத்துவத்தை இதுல புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம் பாருங்களேன். நம்ம அறிஞ்ச பாவம் கையளவு, அறியாத பாவம் கடல் கூட சொல்லாமா தெரியல, அளவற்ற கடல் அளவு, எத்தனை அறியாத பாவம். சிலுவையினுடைய மகத்துவத்தை பாருங்களேன். அறிஞ்ச கையளவு பாவத்துக்கு தான் மறிச்சிருக்கிறார் நினைச்சுக்கிட்டீங்களா நீங்க? நாம் அறியாத செய்யற கடல் அளவுக்கு எல்லையற்ற பாவங்களுக்கு சகலத்திற்கும் பலியாக அவர் மறிச்சிருக்கிறாருங்க. நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? நம்ம சில நேரம் இந்த பாவத்தை செஞ்சுட்டு அதுக்காக எனக்கு மறிச்சாருன்னு. நீ செய்யாத பாவம், அறியாத பாவங்கள் எத்தனை இருக்கு தெரியுமாப்பா? அது மொத்தத்துக்கும் அவர் மறித்திருக்கிறாரே. கடந்த காலத்துல, நிகழ்காலத்துல, வரப்போற காலத்துல, ஒவ்வொரு நாளும் அறியாம செய்கிற பாவங்கள் இந்த பகுதியில நமக்கு காட்டுறாரே. அறியாம செய்த பாவங்களும் பாவங்கள் தான், அது உன்னை தீட்டுப்படுத்துகிறது, அதுக்கு பரிகாரம் தேவை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? நம்மள ஆண்டவர் கிறிஸ்துவ பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் நம்மளை அறிஞ்ச பாவங்களுக்கு மாத்திரம் பரிகாரம் செலுத்துறது இல்ல, நாம் அறியாது இருக்கிற சகல பாவத்துக்கும் அவர் பரிகாரமா மறிச்சிருப்பதனாலதான் நம்மை பரிபூர்ண நீதிமான்களாக அவர் ஏற்றுக்கொள்றார். இயேசு கிறிஸ்துவுடைய அட்டோன்மெண்ட், அவருடைய கிருபாதார பலி நம்ம பார்வைக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, கடவுளுடைய பார்வைக்கு கொடுக்கப்பட்டது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? கடவுளுடைய பார்வையில் அவர் என்னென்னலாம் பாவங்கள் என்று பார்த்தாரோ அதைத்தான் நிவர்த்தி செய்து அவர் முடிச்சார். நம்ம பார்வையில் இல்லைங்க, இதுதாங்க இதாங்க பெரிய குட் நியூஸ். நமக்கு ஆனந்தமா இல்ல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தையும் நீங்களும் நானும் பாவம்னு அறியறதுக்கு முன்னாடியே அதுக்காக பரிகார பலியா மறிச்சிருக்கிற. நம்ம நினைச்சு இந்த காலங்கள் எல்லாம் பவுலர் அடிக்கடி மனசுக்கு வராரு, ரொம்ப அவரை தான் நம்ம பின்பற்றணும்னு படிக்கிறோம். பவுல் வந்து நான் எவ்வளோ பாவம் செய்தேன், அறியாமல் செய்தேன் அப்படின்னாரு. அந்த பாவத்தை பத்தி அவர் துக்கப்படலையா? ஐயோ மனுஷனுக்கு எவ்வளோ துக்கம் இருந்துச்சு, நான் சபையை துன்பப்படுத்தினவன், அப்போஸ்தலர்களையே எல்லா பாவிகளிலேயே பாவி நான், அந்த துக்கம் எவ்வளோ இருந்துச்சு. அந்த பாவத்துக்கும் இயேசு எனக்காக மறித்திருக்கிறான், அறியாம செய்தேன், ஆனா அதுக்கும் பலி. அதனால்தான் சிலுவை அவருக்கு அவ்வளவு பெருசுங்க. சிலுவனுடைய மகத்துவத்தை அவர் உணர்ந்தவருங்க. எந்த மனசுக்கு பாவத்தினுடைய குற்றத்தினுடைய அந்த குற்றம் ஒண்ணுன்னா உணர்ந்து குற்றத்துல வாடுதோ அந்த அந்த மனசாட்சிக்கு தான் சிலுவையினுடைய மகத்துவம் தெரியும். பவுல் பாவிகளையே பிரதான பாவின்னு அறியாம தான் செஞ்ச, அறியாம செஞ்ச பாவம் தான், ஆனா அதுக்கும் ஆண்டவர் மறிச்சிருக்கிறாரு. பாருங்களேன், நம்ம அறிஞ்சு உணர்ற பாவத்துக்கு ஒண்டி அவர் பரிகார ரட்சகரா இருந்தா நம்ம அகம் தான். எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கறியோ அதுக்கு தான் உனக்கு பரிகாரம் அப்படின்னா நம்ம அதன் தான். சிலுவையினுடைய மகத்துவம் பாருங்க. நம்ம இந்த வாழ்க்கையிலயும் சரி நித்தியத்திலயும் உணர முடியாது. கடவுளுடைய பார்வையில பாவம்னு அவர் என்ன பார்க்கிறாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் மறிச்சிருக்கிறார். அதை பத்தி நமக்கு நம்ம பாவம்னு தெரிஞ்சது நம்மளை பத்தி 1% இருக்குமா தெரியாது. நமக்கு தெரிஞ்ச பாவங்கள், நாம் தெரியாத பாவங்கள், மலைகளை கடலுகளுக்கு அளவுக்கு அது எல்லாத்துக்காகவும் அவர் பலியாக அவர் மறிச்சிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மளுடைய நம்மளை என்ன பாவங்கள், அறிஞ்ச பாவங்களா போட்டிருக்காரு, அறிஞ்ச பாவங்கள் சகல பாவங்கள், சகல பாவங்கள்ல இருந்து சுத்திகரிக்கும் அவருடைய பாடுகள். அதனால தானே அவர் அவ்வளவு பாடுபட வேண்டியதா இருந்துச்சு. த அன்னோன் சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்னுவாங்க, நம்ம அதுவும் சேர்க்கலாம். த அன்னோன் சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், நமக்கு தெரியவே தெரியாது அவர் எவ்வளவு பாடுபட்டாரு, நமக்கு தெரியாது. ஏன் நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம்னோ நமக்கு தெரியாது. நமக்கு அறியாத பாவங்களுக்காக நமக்கு அறிய முடியாத பாடுகளை பற்ற அந்த மகத்தான சிலுவை பாட இந்த லேவியராகம புத்தகம் நம்ம காட்டுதுங்க. சிலுவையின் மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சு அதை கொண்டாடணும். சிலுவை அன்றி வேற பெருமை இல்ல, வேற பெரிய காரியம் இல்லைன்றத நம்ம உணர பார்க்கணும் பாருங்களேன். அது ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே போலாம். நீங்களும் நானும் இன்னைக்கு ஜபத்துல வரும்போது என்ன, எப்படி ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறாரு, அங்க போகும்போது இந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாரா, இந்த ஆட்டுடைய ரத்தத்தை அந்த அந்த பலிபீடத்தின் மேல பூசுவாங்க, அந்த தூபம் காட்டுற பலிபீடத்தின் மேல பூசுவாங்க. தகன பலி கீழே வந்து லீட்டர் லீட்டர் லீட்டரா கணக்கு ரத்தம் ஓடுதா, ரத்தமா எல்லாம் மீதியாகிற ரத்தம்லாம் அந்த பர்ன்ட் ஆஃபரிங் டேஸ்ல ஊத்துவாங்களாம். ஊத்தி 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 ரத்தம். ஏன் ஏன் நீங்களும் நானும் இன்னைக்கு ஜபத்துல வந்து இயேசு கிட்ட ஆண்டவர் கிட்ட வர்றதுன்னா அந்த ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும், நம்ம ஜபமே பாவம் தான், ஆனா அவருடைய ரத்தம் அதுல தெளிக்கப்படுறதுனாலதான் ஆண்டவர் நம்ம ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த தகன பலிக்கு கீழே ஏன் அத்தனை ரத்தம், கடல் கோடிக்கணக்கான ஆடுகள் ரத்தம் தேங்குது அங்க, ஏன் தேங்குது? ஏன்னா அதுக்கு மேல நாம் செலுத்துகிற எந்த ஆராதனையும் சேவையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற எந்த காரியத்தையும் சப்போர்ட் பண்றது இந்த ரத்தத்தினாலதான். இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லைன்னா நம்ம எல்லாம் கிட்ட கூட போக முடியாதுங்க. அது அந்த படமா அங்க காட்டுற அத்தனை ரத்தம் எதுக்கு? அந்த ரத்தம் தாங்க நம்முடைய சேவைகளையும் பலிகளையும் ஆராதனையும் துதியும் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு முன்பதாக ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி செய்து இதெல்லாம் கிட்டையே வர முடியாது. நம்ம அவருடைய சிலுவையின் மகத்துவத்தை இதுல நம்ம பார்த்து படிப்போம், ஜெபம் பண்ணலாம்.